கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நமது வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் பிரசங்கியின் புத்தகத்தை கற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று பிரசங்கி 9:3-18 வரை சந்திப்போம். பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். நீங்கள் ஏன் கிரியை செய்கிறீர்கள்? வாழ்க்கை என்பது ஒரு அதிர்ஷ்ட பரிசு போன்றது. நீங்கள் சூழ்நிலையால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள். ஒருவனுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் உடையவனாயிருந்து அநேக நன்மைகளை பெறுவானானால் அவன் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உலக வழக்கிலே கூறுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற தத்துவங்களுக்கு சாலமோன் முன்னோடியாக பல காரியங்களை கூறியிருக்கிறார். இன்றைய தத்துவங்கள் என்று புதிய எதையுமே சொல்லவில்லை. சாலமோன் கூறியவற்றையே புதிய மெருகூட்டி கூறுகிறார்கள். அவ்வளவுதான். பிரசங்கி 9:4 இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. இந்த கருத்துக்கள் எதை வலியுறுத்துகின்றன? வெந்ததை தின்போம், விதி வந்தால் மாழ்வும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறது இல்லையா? நீங்கள் மூடரோ ஞானியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அதில் பெரிய ஒரு வித்தியாசமும் ஒன்றுமில்லை. மரித்தவனை காட்டிலும் உயிரோடு இருப்பவன் சிறந்தவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது மூடராய் இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்கிறார். இந்த உலக பிரகாரமான வார்த்தைகள் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிறது இல்லையா? பிரசங்கி 9:5 பாருங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களோ? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த விதமாகவே சிந்திக்கிறார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை என்கிறார்கள். இவை எல்லாமே சூரியனுக்கு கீழே வாழும் மனிதன் மரணத்தை பற்றி கொண்டுள்ள கருத்துக்கள். ஆகவே சாலமோன் செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்கிறார். ஆனால் தேவனுடைய கண்ணோட்டம் வேறு. மரணத்திற்கு பின் நடப்பதை பற்றி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனிதன் மரிக்கும்பொழுது அவனுடைய சரீரம் கல்லறையிலே வைக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளையின் ஆத்மா தேவனோடு இருக்கும்படிக்கு அவரிடத்திற்கே செல்லுகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:6-8 கவனியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதாவது உண்மையான மனிதனான நம்முடைய ஆத்மா தேவனோடு இருக்கும்படிக்கு அவரிடத்திலே செல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை விட்டுவிட்டு அது கர்த்தரிடத்திலே செல்லுகிறது. நீங்களும் நானும் கொண்டிருக்கிற இந்த சரீரம் ஒரு பூமிக்குரிய கூடாரம்தான். அதாவது தற்காலிகமான குடிசை போன்றது. ஒரு நாளிலே இந்த சரீரமாகிய குடிசையை விட்டுவிட்டு நாம் வெளியேறி கர்த்தரிடத்திற்கு செல்வோம். நம்முடைய ஆத்மா மரணத்திற்கு பின்பு உறங்கிக் கொண்டிருக்கும் என்பது நம்முடைய வேதத்தின் உபதேசம் அல்ல. பிரசங்கி 9:6 அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த அதிகாரம் ஒரு சோகமான அதிகாரமாகும். ஏனென்றால் இது வாழ்க்கையை பிரயோஜனமற்றதாக அர்த்தமற்றதாக காண்கிறது. மரணம் என்பது எல்லாவற்றிற்கும் முடிவான ஒன்றாக காணப்படும் என்றால் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வேறுபாடு இல்லையே. சிலர் மனிதன் விலங்கிலிருந்து தோன்றினான் என்று கூறுகிறார்கள். ஆனால் சூரியனுக்கு கீழே வாழும் இந்த மனிதன் விலங்குகளைப் போல இப்பொழுது இருக்கிறான் என்கிறார். இந்த இரண்டு கொள்கைகளின் முடிவுகளும் ஒன்றே. மனிதன் விலங்கைப் போல மரிக்கிறான் என்பதுதான். ஆனால் நாம் தேவனுடைய கரங்களினாலே உண்டாக்கப்பட்டு பூமிக்கு வந்திருக்கிறோம் என்றும் நாம் மரித்த பின்னர் அவரிடத்திற்கே திரும்பி செல்கிறோம் என்ற உண்மையையும் அறிவது எவ்வளவு இன்பமான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? பிரசங்கி 9:7 பாருங்கள். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளிலே நம்பிக்கை வைத்திருப்போர் மரணமே எல்லாவற்றிற்கும் முடிவாய் இருக்கிறது என்று சிந்திக்கிறார்கள். எனவே அவர்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திராட்சரசத்தை குடித்து மகிழ்கிறார்கள். சந்தோஷத்துடன் ஆகாரம் புசிக்கிறார்கள். இவ்வாறு வாழ்கிற உலக வாழ்க்கை சலித்து விடுகிற ஒன்றாயிருக்கிறது. பிரசங்கி 9:8 உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எப்பொழுதும் உலகில் தங்களுக்குள்ள வாய்ப்பு வசதிகளை நன்கு பயன்படுத்த வேண்டும். வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு மிகவும் அதிகமான கவனம் செலுத்தி அழகாக காணப்பட வேண்டும் என்று நற்கிரியைகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எண்ணுகிறார்கள். பிரசங்கி 9:9, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. நீ உன் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ந்திரு என்று ஆலோசனை கூறுகிறார். அநேக விசுவாசிகளும் கூட தங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மகிழ்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் குழப்பங்களும் காணப்பட்ட போதிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறதை பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நாம் எவ்வளவு அதிகமாக எவ்வளவு சிறப்பாக அனுபவிக்க முடியுமோ அவ்வளவாக அனுபவித்துவிட வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணமாயிருக்கிறது. பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. கல்லறையில் இருக்கிற சரீரமானது எந்த காரியத்தையும் செய்ய போகிறதில்லை என்பது 100% உண்மை. கல்லறையில் உள்ள சரீரத்தில் உள்ள மூளை எதையும் படிக்கப் போவதில்லை. அதனைக் கொண்டு அது திட்டமிடப் போவதில்லை. இங்கே சாலமோன் சரீரத்தை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆத்மாவை பற்றி அல்ல. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் என்று சொல்லும்பொழுது சரீரத்தில் உள்ள கைகளை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இந்த கைகளும் சரீரத்தோடு கூட கல்லறையிலேதான் வைக்கப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் மரணத்தின் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்வீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இல்லாவிட்டால் நீங்கள் மரித்தோரிடத்திற்கு செல்வீர்கள். வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பு நியாய தீர்ப்படைய எழுந்திருக்கும் வரை அங்கேதான் இருக்க வேண்டும். மரணம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. மரணத்திற்கு பின்னரும் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆத்மா மரித்த பின் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வேதம் போதிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனை அடுத்து உள்ள வசனத்திலே சமுதாய அநீதியை குறித்தும் சிறுபான்மையான மக்களை குறித்தும் அவர் கூறுகிறார். பிரசங்கி 9:11, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சூரியனுக்கு கீழே வாழும் மனிதன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே இருந்து வாழ்க்கை என்பது சமயத்தை பொறுத்தும் சந்தர்ப்பங்களை பொறுத்துமே அமைகின்றன என்ற முடிவுக்கு வருகிறான். அதாவது உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தே உன் வாழ்க்கை அமைகிறது என்கிற முடிவினை இது காட்டுகிறது. நீங்கள் ஏழையாக பிறந்திருப்பீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய நேரம், உங்கள் சந்தர்ப்பம் எல்லாம். இதை உங்களால் மாற்ற முடியாது. அதேபோல நீங்கள் பணக்காரராய் பிறந்திருந்தாலும் உங்கள் நேரம் வாய்ப்பெல்லாம் அதுதான். இவையெல்லாம் நேர சந்தர்ப்பங்களினாலே ஏற்படுகிறது. இதை நாம் மாற்றவே முடியாது என்று சூரியனுக்கு கீழே வாழும் மனிதன் முடிவுக்கு வருகிறான். இந்த சிந்தனையை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. இதைத்தான் தலையெழுத்து என்றும் சிலர் கூறுகிறார்கள். பிரசங்கி 9:12, தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். மனிதனுடைய வாழ்வை சமயமும் சந்தர்ப்பமும் நிர்ணயிக்குமானால் அது எவ்வளவு பரிதாபமானது என்பதை யோசித்து பாருங்கள். இவ்வாறு அந்த காரியங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கை மச்சங்கள் அதாவது மீன்கள் வலையிலே அகப்படுவது போல இருக்கிறது. இந்த கோட்பாட்டை நாம் நம்புவோம் என்றால் அது நம்மை மிகவும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வைத்துவிடும். வாழ்க்கையிலே எது நடக்குமோ அது நடந்தே தீரும், அதை மாற்றவே முடியாது என்ற கருத்திற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஒரு போதகரிடம் ஒரு மனிதர் சொன்ன பதிலையே நீங்களும் சொல்வீர்கள். மோசமான கால நிலைமையிலே சென்று கொண்டிருந்த விமானத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் அருகில் உள்ள போதகரிடம் இவ்வாறு கூறினானாம், இந்த விமானம் விழுந்து நொறுங்க வேண்டியது என்று இருக்கும் என்றால் அது விழுந்து நொறுங்கவே நொறுங்கும். நான் மறிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டதென்றால் அதை தடுக்க என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று கூறுவது போல நாமும் கூற வேண்டியதாகும். வலையிலே அகப்பட்ட மீனைப் போல மனிதன் இருக்கிறான். நற்கிரியைகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்போருக்கு வேறு வழியே இல்லை, வேறு விளக்கமும் சொல்ல தெரியாது. அவர்கள் இந்த சமய சந்தர்ப்பத்தை நம்பும்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சாலமோன் ஒரு சிறிய ஓமையை சொல்கிறார். கவனியங்கள், பிரசங்கி 9:14, ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். நாம் ஏழை எளியவர்களுக்குள்ள பிரச்சினைகளுக்கு உலக முயற்சிகளினாலே தீர்வை கொண்டு வர முயற்சிக்கிறோமா? எளியவர்களின் பாரங்களை அகற்ற விரும்புகிறோமா? சிறு கூட்ட ஜனங்களின் நன்மைக்காக உலக பிரகாரமான தீர்வை கொண்டு வர முயற்சிக்கிறோமா? அது இயலாது. ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டிவிடுவான். எனவே அவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விழுந்து போகும். சமுதாய பிரச்சினைகள் எழும்பும். இவற்றை ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் தீர்க்க முடியாது. நமக்கு விவரம் தெரிந்து இத்தனை ஆண்டுகளாகியும், வரலாற்றின் அடிப்படையிலே சுமார் 6,000 ஆண்டுகளாகியும், இந்த மனிதர்களால் பிரச்சினைகளை தீர்த்து சமாதானத்தை கொண்டு வர இயலவில்லை. அது கூடவும் கூடாது. ஒரு பெரிய ராஜா இப்படிப்பட்ட நாட்டை, நகரத்தை மேற்கொள்வார். அவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே தீர்வை கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது அவர் வந்து நாட்டை மேற்கொள்வார் என்று இங்கே பார்க்கிறோம். பிரசங்கி 9:15, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. இந்த பட்டணத்தை விடுதலை செய்த மனிதர் யார்? அவர் பெயர் ஞானம். இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபெயரே ஞானம் என்பது. அவர் ஏழையாக இந்த பூ உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 8:20 கவனியுங்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவரே விடுதலை செய்கிறவர். பிரசங்கி 9:16-17, ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். இயேசு கிறிஸ்துவின் சத்தமே வார்த்தைகளை இறுதியிலே மேற்கொள்ளும். அவர் வரும்பொழுது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கும். இன்றைய நாட்களிலே உலகிலே அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மேற்கொள்ளும். அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமா? இதை அடிக்கடி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரசங்கி 9:18, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இந்த அதிகாரத்திலே சொன்ன எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவாக இந்த வசனத்தை சாலமோன் கூறுகிறார். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். இயேசு கிறிஸ்துவே எல்லா போர் ஆயுதங்களையும் விட சிறந்தவர். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். கடலிலே கப்பல்கள் செல்கிறதை பாருங்கள். வானில் மிதக்கும் விமானங்களை பாருங்கள். இவைகளெல்லாம் பாதையின்றி அதே வேளையிலே சரியானபடி பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறதே எப்படி? ஞானத்தினால், ஞானிகள் கண்டுபிடித்த விதிகளை பின்பற்றியதால் முடிகிறது. தேவன் ஞானத்தினாலே இயற்கைக்கு கொடுத்திருக்கிற விதியின்படி இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே மனிதன் தன்னுடைய சிறிய ஞானத்தை கொண்டு கண்டுபிடித்த அறிவியல் விதிகளின்படி இவைகள் இயங்குகின்றன. யுத்த ஆயுதங்கள் அழிவை உண்டாக்குகின்றன. ஞானமோ அப்படி அல்ல, நலத்தை உண்டாக்குகிறது. யுத்த ஆயுதங்கள் இல்லாமல் ஞானத்தினாலேயே நாட்டையும் வீட்டையும் காப்பதுதான் சிறந்தது. அடுத்ததாக, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பார்த்தோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பெரிய பாதிப்பை ஒரு சமுதாயத்திலே, ஒரு நாட்டிலே ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் பாவமான வழிகளிலே, தவறான வழிகளிலே செல்கிற ஒரு மனிதனுடைய செய்கை பெருத்த பாதிப்பை சமுதாயத்திலே ஏற்படுத்துகிறது. வரலாற்றை பார்ப்பீர்கள் என்றால் இதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆதாம் பாவம் செய்தான். அவனுடைய பாவம் மனித குலத்தையே பாதித்தது. ஆகான் பாவம் செய்தபடியால் இஸ்ரவேல் மக்கள் வெற்றியை பெறுவதற்காக தனி மனிதனாகிய ஆகானின் பாவத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாயிருந்தது. ரெகோபெயாம் என்கிற தனி மனிதனின் பாவத்தினாலே இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்தது. அனனியா சப்பீராள் என்ற ஒரு தனி குடும்பத்தின் பாவம் ஆதி திருச்சபையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து சபையானது ஆரம்பத்திலிருந்தது போல வல்லமையான பெரிய காரியங்களை செய்கிற நிலைமையிலே இல்லாமல் போனது. அருமையானுள்ளே, நீங்களும் நானும் மற்றவருடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் பாதிப்பு நம்மால் மற்றவர்களுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களை பாதிக்கும் ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ரோமர் 14:7 நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானோர்களே, நாம் நமக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, நமக்கென்று மரிக்கிறதும் இல்லை, நாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே ஒரு பிரசங்கியார், ஒரு செய்தியாளர். இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒரு நிமிடம் கூட நாம் பிரசங்கம் செய்யாமல் இருக்கிறதில்லை. ஒரு போதகர் ஒரு குடிகாரனிடத்திலே பேசும்பொழுது இவ்விதமாய் சொன்னார். அவரை மனம் திரும்ப வைப்பதற்காக போதகர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் குடிப்பதினாலே உங்களுடைய அம்மாவின் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். மட்டுமல்ல, இதனால் நீங்கள் எவ்வளவு தூரம் தாழ்ந்து விட்டீர்கள் என்றும், உங்கள் வாழ்வு எவ்வளவு பிரயோஜனமற்று போய்விட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த குடிகாரர் அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. அப்படியே அமர்ந்து கொண்டு குடித்துக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து போதகர் அவரை பார்த்து, தம்பி, நீர் ஒரு பிரசங்கி என்பதை அறிந்திருக்கிறாயா என்று கேட்டார். உடனே அந்த குடிகாரன் எழுந்து நின்று சத்தமிட்டு, நீர் என்னை எப்படி பிரசங்கியார் என்று சொல்லலாம் என்று கேட்டபொழுது, நீ உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ ஒரு பிரசங்கியார்தான் என்று அவர் கூறினார். அப்பொழுதுதான் அந்த குடிக்கு அடிமைப்பட்ட சகோதரன் தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொண்டான். பிரியமானுலே, நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையிலே மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறவர்களாயிருக்கிறோம். நன்மைக்கான பாதிப்பை ஏற்படுத்துகிறோமா அல்லது தீமைக்கான பாதிப்பை ஏற்படுத்துகிறோமா என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய செய்கையால் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் பிரசங்கிக்கிறோம். அந்த குடிகாரர் தன்னுடைய குடிப்பழக்கத்தின் மூலம் மற்றவர்களுக்கு அந்த பாவ வழியை கற்றுக் கொடுக்கிறவராய் போதிக்கிறவராய் இருக்கிறார். நற்கிரியர்களின் மீது நம்பிக்கை வைப்போர் தங்களுடைய தேவனில்லாத நேர்மையான வாழ்க்கை குறித்து புகழ்ந்து பேசும்பொழுது அது சமுதாயத்திற்கு பெரும் கெடுதலாய் இருக்கிறது. இவர்களே தேவனுடைய பாதைக்கு வருகிற மக்களுக்கு குறுக்கே நிற்கும் தடை கல் போல இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் சொல்லுகிற செய்தி மக்களுக்கு இடரலை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதாவது, என்னை போல வாழுங்கள், நான் தேவனை பின்பற்றுகிறதில்லை, ஆனால் நான் நீதியை செய்கிறேன் என்கிற செய்திதான் அவர்கள் கொடுக்கும் செய்தி. அவர்கள் வாழ்க்கையின் நடவடிக்கைகளிலிருந்து அவ்வாறு பிரசங்கிக்கிறார்கள். ஆகவே தேவனிடத்தில் வந்து தேவனுடைய உதவியோடு நீதியாக வாழ விரும்புகிற அநேக ஜனங்களுக்கு இவர்கள் இடரலாயிருக்கிறார்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறீர்கள். நீங்கள் சிறு கூட்டத்திற்கோ அல்லது பெரும் கூட்டத்திற்கோ உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு சிறு வட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அங்கும் நீங்கள் சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒருவராய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ கிருபையினாலே நல்லவர்களாய் வாழும்பொழுது மக்களை தேவனுக்கு நேராய் வழிநடத்தும் ஒரு செய்தியாளராய் இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் தேவன் இல்லாமல் தீய வாழ்வு நடத்தும் பொழுது அதற்கு நேராய் மக்களை இழுக்கின்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு தகப்பனார் தன்னுடைய வீட்டில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் உள்ள வைக்கோல் போருக்குள் சாராய பாட்டிலை மறைத்து வைத்திருப்பார். அவருக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் பொழுதெல்லாம் மறைவாக வந்து அமர்ந்து குடித்துவிட்டு பின்னர் பாட்டிலை மறைத்து வைத்துவிட்டு போய்விடுவார். ஒருமுறை அந்த தகப்பனார் அவ்வாறு குடிக்க சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இளைய மகன் அவரை பின்தொடர்ந்து சென்றான். சிறிது தொலைவு சென்றவுடன் தகப்பனார் தன்னை பின்பற்றி வரும் சிறுவனை பார்த்துவிட்டார். உடனே, மகனே, நீ ஏன் என் பின்னாலேயே வருகிறாய் என்றார். அப்பா, நான் உங்கள் காலடிகளை பின்தொடர்ந்து வர விரும்புகிறேன். நீங்கள் எங்கே செல்கிறீர்களோ அங்கே நானும் வர விரும்புகிறேன் என்றான். ஆனால் தகப்பனார் அதற்கு அனுமதி கொடுக்காமல் மகனை அடித்து கொண்டு வீட்டிலே விட்டுவிட்டு திரும்ப வந்து சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இப்படித்தான் நம்முடைய காலடிகளை நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அந்த தகப்பனுக்கு தன் மகன் தன்னை பின்பற்றி வர விருப்பமில்லை. சில நாள் ஒருவேளை அந்த சிறுவனை அவர் வேறு திசைக்கு திருப்பலாம். ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாய் அவன் தகப்பனுடைய காலடிகளை பின்பற்றப் போகிறான். அருமையான தாயே, தந்தையே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகிறதாயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு சமுதாயத்திலே முக்கியமான நபராயிருந்து பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறவராயும் இருக்கலாம். நல்ல வியாபாரியாக அல்லது பதவியில் இருக்கும் ஒருவராக, வசதி படைத்தவராக, அல்லது ஓய்வு நாள் பாடசாலையின் ஆசிரியராக, போதகராக, இல்லையென்றால் சமுதாயத்திலே ஒரு முக்கிய இடத்தில் உள்ளவராயிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலேயே அநேகர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை அதை வெளிப்படுத்துகிறதா? பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றும் நரகம் என்ற ஒன்றிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றும் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உணர்த்துகிறதா? உங்கள் வாழ்க்கை பிரசங்கிக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த சிறந்த பிரசங்கத்தை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது பேதுருவின் சகோதரன் அந்திரேயா ஒரு ஓரமாய் இருந்து கொண்டு, இவன் என்னுடைய சகோதரன், நான் தான் இவனை இயேசுவனிடத்திலே கொண்டு வந்தேன் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவே அந்திரேயா பேதுருவின் வாழ்க்கையில ஏற்படுத்திய பாதிப்பு. நீங்களும் கூட இன்று மக்களை பரலோகத்திற்கு நேராகவோ அல்லது நரகத்திற்கு நேராகவோ நடத்தி செல்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் வேண்டுமென்றால் நரகத்திற்கு செல்ல முடிவு செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் மற்றவர்களை நரகத்துக்கு நேராய் நடத்தி செல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. உங்கள் குடும்பத்தையோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையோ, உங்கள் மாணவர்களையோ மாணவிகளையோ நரகத்திற்கு நேராய் வழிநடத்த உங்களுக்கு உரிமை இல்லை. பிரியமானவர்களே, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை பரலோகத்திற்கு நேராய் அழைத்துச் செல்கிறதா அல்லது நரகத்திற்கு நேராய் வழி நடத்துகிறதா? இதை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராய் சீராக்கிக் கொள்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4.